மேலைவானரும் அறியாததோர் கோலமே, எனை ஆண்டு கொண்ட கூத்தனே, எனை ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே, இவை வந்து போம் காலமே, உனை என்று கொள் காண்பதே. இந்த பாட்டும் இறைவனுடைய சிறப்பிச் சொல்வதுதான். மேலை வானரும் அறியாததோர் கோலமே, மேலை வான் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அறியப்படுகிற பொருளாக இல்லாமல், அவர்களால் அறியப்படாத பொருளாக இருப்பவன் இறைவன். மேலை வானரும் அறியாததோர், அவங்களால் அறிய முடியாததாக இருக்கக்கூடிய கோலமே, அப்படிப்பட்ட கோலமுடைய பெருமா. எனவே வானில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதங்களை பெற்றிருக்கக்கூடிய தேவர்களுக்கு அறிய முடியாத பொருளாக இருப்பவன் இறைவன். அதான் முதல் வரியினுடைய பொருள். மேலை வானரும் அறியாததோர் கோலமே. அப்படிப்பட்ட அந்த கோல, அப்படிப்பட்ட பெருமான் என்னை ஆட்கொண்ட வந்தான். எப்படி வந்தான் அவன் கேட்டா, என்னை ஆட்கொண்ட கூத்தனே. கூத்துனாவே அது ஐந்துள்ளலை குறிப்பது. எனவே என்னை ஆட்கொள்வதற்காக குரு வடிவமாக வந்து என்னை ஆட்கொண்டார். எனவே கூத்தன் என்ற சொல்லால இங்கு காட்டுகிறார், என்னை ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே, இவை வந்து போ. அதாவது மண்ணும் விண்ணும் தோன்றி ஒடுங்குவதற்கு துணை காரணமாக இருப்பது காலம் என்கிற தத்துவம். நம்ம சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும், காலம் என்பது 36 தத்துவங்களும் ஒன்று. சிவதத்துவத்தில் 5 தத்துவம் உண்டு, நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்தவித்தை அப்படின்னு 5. அதே வித்யா தத்துவத்துக்கு போது 7 தத்துவம் உண்டு. அங்க பாத்தீங்கன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், உருடன், மாயை அப்படின்னு 7. இந்த காலம் என்பது அந்த தத்துவத்துல ஒன்று. இறைவனுக்கு காலம் கடந்தவன் பேருங்க, காலம் கடந்தவன். அப்ப கால தத்துவத்தை கொண்டுதான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். இந்த கண்ணால் காணப்படுகிற இந்த உலகம் இத்துணை ஆண்டுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று தயாரிக்கின்ற பொழுதே இறைவன் உறுதி செய்து வைத்திருக்கிறான். அவ்வளவு காலம் இந்த உலகம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த காலம் முடிகின்ற பொழுது எல்லாத்தையும் முற்றொழிப்பு என்கிற சங்காரத்தை செய்து முடிப்பான். எல்லாம் ஒடுங்கிவிடும், ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோன்றும். இப்படி தோன்றுவதும் ஒடுங்குவதுமாக நிற்கும். ஏன் சார் இந்த சாமி தோற்றுனா போதாதா, அதையும் திருப்பி ஒடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம சிவஞான போதம் படிக்கும் போது முதல் சூத்திரமே இந்த அடிப்படை தான். கால தத்துவத்தை இறைவன் இயக்குகிறான். அப்ப இந்த உலகத்தை அவன் தான் படைக்கின்றான். இந்த உலகத்தை ஏன் இறைவன் படைக்கணும், படைத்த உலகத்தை அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே, அதை ஏன் ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில ஒடுக்கணும். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். நீங்க படைத்தார்னா ஒருத்தன் சொன்னா, யாரையா படைச்சா இந்த உலகத்தை, ஏயா இப்படி கதை விட்டுட்டு இருக்கிற, இந்த உலகத்தை படைக்கலாம் கிடையாது, யாருமே படைக்கல. இந்த உலகம் எப்ப இருந்துச்சோ அப்ப இருந்து இப்படியே தான் இருக்குது, இங்கெங்க போய் இறைவன் வந்தாரு அவரு போய் இதை படைச்சாரு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மறுப்பு சொல்லியாகும், இந்த உலகம் ஒருத்தனால் படைக்கப்பட்ட உலகம்னு சொல்லணும். எப்படி சொல்வது அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஆதாரத்தோட சொல்லியா. அப்ப எப்படி பண்ண, கண்ணால் காணப்படுகிற பொருளை வைத்துக் கொண்டுதான் கண்ணால் காண முடியாத இந்த உலக இயக்கத்துக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி ஆக வேண்டும். அதுதான் மெய்கண்டார் என்ன பண்ணாரு, ஒரு பானையை காட்டினார். இது என்னையாது பானை, இது எப்படி வந்துச்சு, இது என்ன கேள்வி. ஒரு குயவன் தான் உருவாக்குனார். எதிலிருந்தியா உருவாக்குனாரு, மண்ணிலிருந்து உருவாக்குனார். அப்ப மண்ணும் குயவனும் இருந்தா குடம் வந்துருமா, அது எப்படி இங்க வரும், சக்கரை வேண்டாமா திமிரி வேண்டாமான்னாரு. அப்ப ஒரு குடம் வரணும்னா, குடங்குற உருளை ஒரு பொருளை கண்ணுல பார்த்தோம்னா இது உனக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டா, அறிவுடையவன் என்ன பண்ணுவான், இது குடம், இந்த குட தானா உருவாச்சா, ஒருவனால் உருவாக்கப்பட்டதா. இந்த கேள்வி கேடம், இது தானாவே வந்து, தானா எப்படிங்க குடம் வரும், இல்ல இல்லைங்க ஒருத்தவங்க செஞ்சிருக்கணும். செஞ்சான்னா எப்படி செஞ்சான், எதிலிருந்து செஞ்சான், எப்ப செஞ்சான், தன கேள்வி பதில் சொல்லணும் இல்லைங்களா. செஞ்சான்னு சொன்னா சும்மா ஆமாங்க ஒருத்தர் செஞ்சிருப்பானுங்க, எப்பயா செஞ்சிருப்பாரு. இந்த குடத்தை பார்த்தா ஒரு 1000 ஆண்டு காலம் இருக்கலாம்னு தெரியுதுங்க. இங்க தொல்பொருள் துறை அப்படித்தாங்க கண்டுபிடிக்கிறது. முதுமக்கள் தாழின்னு ஒண்ணு இருக்குது, இறந்தவர்களை பழைய காலத்துல புதைப்பதற்கு அந்த மதுரை வச்சு புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. சில பேர் அந்த பொன் பொருளை எல்லாம் போட்டு மண்ணுக்கடியில் புதைச்சு வச்சாங்க. இன்னைக்கு பல இடங்களை பார்த்தீங்கன்னா புதையல் எடுத்தாங்கிறாங்க. அப்படி இந்த புதையல் அந்த பெரும் முதுமக்கள் தாலின்னு சொல்லப்படுகிற பொருள் எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்படுது. பார்க்கும்போது அந்த மண்ணை வச்சுட்டு இது இவ்வளவு ஆண்டுகள் இருக்குன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடி அப்ப என்ன, அப்பவே மண் இருந்திருக்குது, குடத்தை உருவாக்கி இருக்கதான்னு தெரியுது. அப்ப குடம் ஒரு குயவன் தான் உருவாக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி. அப்ப எப்படி உருவாக்குனாரு, எதுலிருந்து உருவாக்குனாரு, இந்த கேள்விக்கெல்லாம் விடை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்ப நம்ம சொல்லிடலாம், மண்ணிலிருந்து உருவாக்குனாருங்க, அதுக்கு சக்கரை வச்சிருப்பாருங்க, கொய்யவர் தான் உருவாக்குனாரு, ஒரு போன மாசம் உருவாக்குனாருங்க. இந்த உருவாக்குன குடம் இப்படியே இருக்குமா, உடையுமா உடையாதா, அதெல்லாம் உடையவே உடைய இங்க தூக்கி போட்டு பாக்கலாமா, உடஞ்சு போச்சுங்க, அடாடா உடஞ்சு. அப்ப உருவாக்கப்பட்ட பொருளுக்கு அழிவு ஒண்ணு உண்டுன்னு தெரியுது இல்லையா. அப்ப படைக்கப்பட்ட பொருளை ஒரு கால இல்லத்துல இல்லாம போயிடும், மறுபடியும் என்ன பண்ணலாம், அது மறுபடியும் மண்ணாகும், மண்ணை மீண்டும் என்னாக்கலாம், குடமாக்கலாம். இப்படியே ஏன் உடச்சி உடச்சி உருவாக்கிட்டு இருக்கிறாரு, உருவாகி அப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்போதுதான், இல்லப்பா இந்த படைக்கப்பட்ட இந்த உலகம் கொஞ்சம் இலைப்பாறுதல் வேண்டும், ஒரு ஓய்வு என்பது எல்லா பொருளுக்கும் தேவைப்படுது. எல்லா பொருளுக்கும் ஓய்வு கொடுத்தாக வேண்டும் என்றால் இந்த உலகத்தை சங்காரம் செய்தாக வேண்டும். எனவே சங்காரம் செய்கின்ற அந்த பெருமான் ஓய்வு தரும் பொருட்டாக, எப்படி எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு தரும் பொருட்டாக சங்காரம் செய்கிறார். சங்காரம் செய்த பெருமா மீண்டும் ஏன் படைக்கிறார் அப்படின்னு கேட்டா, அதுல பக்குவப்பட்ட உயிர்கள் திருவடி பேற்றுக்கு போகுமாறும் பக்குவப்படாத உயிர்கள் மீண்டும் பிறக்குமாறும் செய்வதற்கு அந்த தொழில் மீண்டும் இன்றியமையாததாக தேவைப்படுகிறது. இதையெல்லாம் காரண காரிய ஈவுகள் கொண்டு மெய்கண்டார் முதல் சூத்திரத்தில் நமக்கு காட்டியிருக்கிறார். அப்ப இந்த உலகம் தோன்றுவதற்கு, இந்த உலகம் நிலை பெறுவதற்கு, இந்த உலகம் ஒடுங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா காலம் என்கிற தத்துவம். கால தத்துவம் இல்லாம இல்லை, கால தத்துவம் உண்டா இல்லையா, காலம் இல்லைன்னா என்னங்க ஆகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, 5 ஆண்டுகள் ஆட்சி என்பது காலம், 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எம்பி தேர்ந்தெடுத்தாலும் பிரதமர் வந்தாக வேண்டும், அடுத்த ஆட்சி வந்தாக வேண்டும். தேர்ந்தெடுத்ததுதான், யாரும் மாற்ற முடியாது, என்ன ஆகிறது நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஜனாதிபதியா உட்கார வச்சாரு, அவரு தாங்க சாகர வரைக்கும், எந்த எலெக்ஷனும் கிடையாது, எந்த கட்சியும் இல்லைன்னு என்ன ஆயிடும், சர்வாதிகார ஆட்சியாக ஆயிடாதான். அப்ப நான் 5 வருஷம்னு ஒரு எல்லை வச்சிருக்கிறோம், இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சிக்குரிய காலம், இது காலம். காலம் காலம்னா என்னமோ பெருசு காலத்துன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு எம்பின்னு ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா 5 வருஷம் உட்கார்ந்து இருக்கலாம், இதுதான் கால தத்துவம். இப்ப நாமலா தேர்ந்தெடுத்தாலும் 5 வருஷம், அதுவே எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க, அவர் ஒரு எம்பி. நீங்க மேல பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா மேல் சபை கீழ் சபைன்னு ஒன்னு இருக்கு, லோக்சபா ராஜ்சபா அப்படின்னு ரெண்டு இருக்கு. வடமொழியில சொல்லணும்னா லோக்சபால இருக்கிற ஆட்கள் தாங்க நாம தேர்ந்தெடுக்கிறோம், ராஜ்யசபா அப்படிங்கிறது நாம தேர்ந்தெடுக்கல, 6 எம்எல்ஏ சேர்ந்து 8 எம்எல்ஏ சேர்ந்து அது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தா ஒரு எம்பி வரலாம், அதுக்கு கணக்கு இத்தனை பேர் இருந்தா தான் அங்க ஒரு எம்பி. அப்ப யாரு இப்ப அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்பி ஆயிட்டார்னா 6 வருஷம்னா 6 வருஷம், 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கு அவர் எம்பி தான். ஒரு தடவை சைன் பண்ணிட்டார்னா 5 வருஷத்துக்கு அவர் எம்பியாவே இருந்துருவார். ஆனா நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்பி இருக்கிறாரே, நாளைக்கு ஆட்சி மாற்றம் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, ஜனாதிபதி வந்து பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாருன்னா இவருக்கு எம்பி சீட்டு போச்சு. எங்க நான் 2 வருஷம் தான் ஆச்சு, இன்னும் 3 வருஷம் எம்பி பாக்கி இருக்குதுன்னா அங்க பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாச்சுன்னா இவருக்கு போச்சு. ஆனா அந்த எம்பி அப்படி இல்லைங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 5 ஆண்டு காலம் அப்படியே இருக்கலாம், 2 பேருமே எம்பி தான். ஆனா இந்த எம்பிக்கு அந்த எம்பிக்கு என்ன வேல்யூ பாத்தீங்களா, ரெண்டுக்கு வேறுபா இருக்குது. ஆனா அந்த எம்பியினுடைய நிலைக்கும் இந்த எம்பிக்கும் நிர்வாகத்துல நிறைய மாற்றங்கள், இதெல்லாம் சட்ட நுணுக்கங்கள்ங்க. ஆக ஒரு எதுக்கு சொல்லணும், ஒரு காலம் என்பது எல்லாத்திலுமே இருக்குது. இப்ப நீங்க ஒரு கோயில் இத்தனை மணிக்கு திறந்து இத்தனை மணிக்கு நடை சாத்தப்படுகிறது, இது காலம் தான். 8 மணி ஆச்சுன்னா காலில் ஒரு டிஃபன் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படி கேட்கறமே, அது காலம் தான். மதியானம் 12 மணிக்கு கொஞ்சம் 1 மணிக்கு சாப்பாடு, திருப்பி நைட் 8 மணி, இது காலம் தான். எல்லா நிலையிலும் காலம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. காலமே இல்லை என்று சொன்னால் முடிவே கிடையாது, முடிவே இல்லாது தொடங்க முடியாது, தொடக்கம்னு ஒண்ணு வந்துட்டாலே முடித்து தானே ஆகணும். எனவே கால தத்துவம் தாங்க எல்லாவற்றுக்கும் முன்னே இருப்பது. அந்த காலத்தை நம்மளுடைய நூல் 3 பிரிச்சிச்சு, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு பிரிச்சிச்சு. அப்படி 3 பிரிக்கின்ற நிலை தான் இங்க. அப்ப இந்த உலக தோற்றத்துக்கு மண், நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம், இந்த இவையெல்லாம் தோன்றுவதற்கும், இவையெல்லாம் நிலை பெற்றிருப்பதற்கும், இவையெல்லாம் ஒடுங்குவதற்கும் காலம் என்கின்ற தத்துவம் இன்றியமையாத ஒன்று. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா வெயில் காலம், இந்த வெயில் காலம் இப்படியே இருக்குமா? இல்ல, அதுக்கப்புறம் மெல்ல காற்று காலமா மாறும், அதுக்கப்புறம் முன்பணி காலம், அப்புறம் பின்பணி காலம், இப்படி கால முன்பணி பின்பணி ரெண்டா பிரிச்சு அதுலயும் 6 மாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல வந்து 1 மாதம் இப்படி இருக்கு, 1 மாதம் இப்படி, இதையெல்லாம் கணித்திருக்கிறாங்க. அப்ப கோடை காலம் இது வெயில் கடுமையாக இருக்கும், அதுக்கப்புறம் மெல்ல காற்று வீச ஆரம்பிக்கும், இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு லேசா முத காற்று. இயற்கையினுடைய இதாங்க இறைவனுடைய படைப்பு, அதே வெப்பமா இருக்கிற ஒன்றை உடனே குளிர்ச்சிப்படுத்த கூடாது. ஏன், நீங்க வெப்பப்படுத்துகிற பொருளை குளிர்ச்சிப்படுத்தினீங்கன்னா அந்த பொருளுடைய தன்மை கெட்டுப்போயிடும். உடனே குளிர்ச்சிப்படுத்தினா ஒண்ணு வேண்டாமங்க, சூடா காபி சாப்பிட்டுட்டு உடனே ஒரு டம்ளர் தண்ணீர் பச்சை தண்ணி ஏற்றி குடிச்சீங்கன்னா பல்லு சீக்கிரம் சொத்தையா இருக்கு. உடனே சாப்பிட்டா அப்ப என்ன பண்ணணும், சிறிது நேரம் ஏன் அந்த சூடு போய் அந்த அந்த தசைப்பகுதி போய் சூடா இருக்கும், நீங்க குளிர்ச்சி பொருள் உடனே கொடுத்தீங்கன்னா அந்த பகுதி என்ன ஆகுங்க, கெட்டு போயிடும், அந்த உறுதிப்பாடு குறைந்து விடும். சூடாகிற பொருளை உடனே குளிச்சுப்பட்டு கூடாது, குளிச்சு பொருள் உடனே சூடாக்க கூடாது, மெல்ல சூடாக்க வேண்டும், அது பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நிலை. அது மாதிரி இப்ப இறைவன் படைப்பை பாருங்க, வெயில் அப்படிங்கிற ஒன்றை மெல்ல மெல்ல தணிக்கிறார், மெல்ல காற்று வீசி, அப்புறம் மழை பெய்து, அப்புறம் பனி பெய்து, அப்புறம் பனியே பொழியிற மாதிரி செய்து, அந்த பனிப்பொழிவிலிருந்து மெல்ல மெல்ல பனியை குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெயிலை கொண்டு வந்து இயற்கையினுடைய நிலை பாருங்க. இதெல்லாம் எப்படி சார் இயங்குதுனார், இதெல்லாம் கால தத்துவத்தில் இயங்குகிறது. இதெல்லாம் இயங்குவதற்கு கால தத்துவம் வேண்டும். பூமி தன்னை ஒரு முறை சுத்தி கொள்வதற்கு 24 மணி நேரம் கால தத்துவம். இந்த பூமி சூரியனை 365 நாட்கள் ஆகிறது ஒரு சுற்று சுற்றுவதற்கு கால தத்துவம். இப்படி எங்க தொடங்கினாலும் அதனுடைய எல்லை எங்க தெரியுங்களா, கால தத்துவத்தில் தான் இருக்கு. இந்த கால தத்துவம் எப்படி சார் இயங்குது அப்படின்னு கேட்டா, அதை தாங்க நம்ம சாமி இயக்கிறார். ஏன்னா காலம் என்பது அறிவற்ற சடப்பொருள், சைவ சித்தாந்தத்தில் 36 பொருளும் சடப்பொருள். இப்ப கால தத்துவம் என்பதும் சடம்தான், அந்த காலத்தை இயக்குகின்ற பெருமான் நம்முடைய தலைவன், எனவே அவனுக்கு கால காலன் அப்படின்னு சொல்லுவான். காலகாலன்னா காலனை காலனுக்கே காலனா இருந்தார்னு ஒன்று பேரு, காலம் என்கிற தத்துவத்தை கடந்து நிற்பவன் அவன். இறைவன் தான் கால தத்துவத்தை கடந்தவன், மற்ற அத்துணை பேரும் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஒருத்தர் திருமாலா இருக்கிறார், ஒருத்தர் பிரம்மனா இருக்கிறார்னா இத்துணை ஆண்டுகள் என்று காலத்துக்கு அந்த எல்லை வரைக்கும் அது அந்த போஸ்டிங்ல இருப்பார். முடிஞ்சதுன்னா அந்த போஸ்டிங் விட்டு அவர் எடுக்கப்பட்டுடுவார். இதுதானே ஒழிய அவர் எப்பவுமே தத்துவத்தை இயக்க முடியாது. தத்துவத்துக்குள் கட்டுப்பட்டவர் இறைவன் தாங்க, தத்துவத்தை இயக்குபவர், தத்துவ அதிபதியாக தத்துவத்தை கடந்து நிற்பவன் நம்முடைய இறைவன். ஒருத்தர் மட்டும்தான், எல்லாரும் தான் இல்லை, அவர் ஒருத்தரை தவிர மற்ற அத்துணை பேரும் தத்துவங்களுக்கு கால தத்துவத்துக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் அப்படிங்கறதான் இங்க வைத்திருக்கிறார். அந்த நுட்பத்தை ரொம்ப சிம்பிளா காட்டிட்டார். இறைவன் யாரியா அப்படின்னு கேட்டா, கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தரே, ஞானமே விசும்பே இவை வந்துவோம் காலமே. இங்க காலம் அப்படின்னு சொல்றாரு இறைவன். எப்படிப்பட்டவன் கேட்டா, அந்த கால தத்துவத்தையும் இயக்குபவன் அப்படிங்கறனால அந்த கால தத்துவத்தை போல இருக்கின்ற தலைவன், கால தத்துவம் போல இருக்கின்ற தலைவன் அப்படின்னு சொல்லுகிறார். இது சிவஞான சித்தியார்ல அப்படித்தாங்க இறைவனை உணர்த்துகிறார். இறைவன் காலம் போன்று இருப்பவன் என்பதை சொல்லுகிறார். அதாவது படைத்தலையும் ஒடுக்குதலையும் செய்பவன் இறைவன். இத்தொழிலுக்கு காலம் அவனுக்கு துணை காரணமாக உள்ளது. ஆதலின் இறைவன் கால தத்துவம் போல் இருப்பவன், எனவே அவனை காலம் என்ற சொல்லால சொல்லுகிறார்னு உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். அதுக்கு மேற்கோள் சிவஞான சித்தியார காட்டுகிறார். சிவம் அதான் சொல்கிறார் கடைசி, காலமே காலமே போல என் நிலை செயல் கடவுள் கண்ணே என்று சித்தியார் ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை மேற்கோள எடுத்துக்காட்டி இறைவன் கால தத்துவங்களை போல் இருப்பவன், எனவே அவனை காலம் என்று சொல்கிற வழக்கம் உண்டு. எனவே இங்கு மணிவாசக பெருமான் காலமே என்று அவனை சொல்கிறார். ஆக காலமே உன்னை என்றுகொள் காண்பது. எனவே அந்த பெருமானை நான் என்று காண்பது என்று இந்த பாடலை கேட்கிறார். எனவே மேலை வானவரும் அறியாததாகிய கோலம் உடைய பெருமான் என்னை ஆட்கொண்ட கூத்தன், இந்த வான் விண் மண் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் இடமாக இருக்கின்ற காலம், அந்த காலம் போல தத்துவங்கள் அனைத்தும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் இடமாக இருப்பது மாயை. அந்த மாயைக்கு இடம் தந்திருப்பது திருவருள் சக்தி, திருவருள் சக்திக்கு இடம் தந்திருப்பது சிவம். எனவே எல்லாவற்றுக்கும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் இடமாக இருப்பதனால இறைவனை காலமே என்று சொல்லால போற்றுகிறார். எனவே அவ்வாறு இருக்கிற அந்த பெருமானை உன்னை காண்பது எவ்வாறு என்று வேண்கிறார். எனவே காலமே உன்னை என்று கொள் காண்பதே என்று போற்றுகிறார்.